சதாச்சாரதாட்சண்முகாயதிஸ்யுஹ சமுத்யந்தயே வத்சிதாச்சே சமந்தாத் சதா பூர்ணபிம்பாஹ கலங்கைச்சஹீனாஹ சதா த்வன்முகானாம் ப்ருவே ஸ்கந்தசாம்யம் ஸ்புரன்மந்தஹாசைஹ சஹம்சாதிசஞ்ச கடாட்சாவலீபிருங்கசங்கோஜ்வலாமி சுதாஸ்யந்தி பிம்பாதராணி சதூனோ தவாதோக்கிரை அபோருஹாணி. சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம். சுப்பிரமணியம் ஸ்கந்தம் முருகன் இப்படி பல பெயர்களோடு இருக்கக்கூடியதான அந்த பிரம்மம், அந்த கேவலமாக நிர்குணமான அந்த பிரம்மம் மனுஷியாளுடைய மனசுல அமர்வதற்காக பல உருவங்களை எடுத்துருக்கார். அதுல நிர்குணமான பிரம்மம் சகுணமாக தோணினா அதுக்கு சுப்பிரமணியம்னு சொல்றோம். சகல பிராணிகளுக்கும் நல்லதை உண்டு பண்ணணும், அவளுடைய மனசுல பக்திய உண்டாக்கணும் அப்படிங்கிற ஒரு விசேஷமான எண்ணத்துல தேவகாரியத்தை சாதித்து வைக்கணும் அப்படிங்கறதுக்காகவே பரமேஸ்வருடைய ஒரு சக்தியானது சுப்பிரமணியமாக அவதாரம் பண்ணிட்டு, ஒரு காலத்துல தேவதை அசுரன் ராஜாவுக்கு ஒரு பொண்ணு இருந்தா, அந்த பெண்ணு சுக்கராச்சாரியர்கிட்ட போய் கத்துண்டா, எல்லா சாஸ்திரமும் கத்துண்டா, அதோட இல்லாம ரொம்ப நல்லா கத்துனத்தினால சுக்கராச்சாரியர் அவருக்கு எல்லாத்தையும் கத்து கொடுத்தா, மாயாவி குணங்களை எல்லாம் செஞ்சு கொடுத்தா. அதனால அந்த அம்மாவுக்கு மாயான்னு பேர் வச்சு விட்டார். அந்த அம்மா கஷ்டிப பிரஜாபத்தேட்ட போய் அவரையே வசமாக்கிட்டு அவரிடத்திலிருந்து பல ராட்சசாக அடைஞ்சா. அதுல சிம்மமுக்கன் தாரகாசுரன் இப்படி நிறைய பேர் வந்துட்டு இருக்கா. இவா என்ன பண்ணினா அந்த அம்மாவுடைய ஒரு சோதனத்தினால பரமேஸ்வரன் தபஸ் பண்ணின, தபஸ் பண்ணி எங்களுக்கு மரணமே இல்லாததான வரம் வேணும்னு கேட்டார். பரமேஸ்வரன் சொன்னார், விதி விலக்க அப்படி பண்ணக்கூடாது, வேற ஏதோ அவர் கேட்டேன்னு சொன்னார். அவா 1008 அண்ணங்களுக்கு அதிபதியாக 108 கல்பங்கள் நாங்க ராஜ்யத்தை பரிபாலனை பண்ணணும் அப்படின்னு கேட்டா. அது என்ன பரவாயில்லன்னு கொடுத்துட்டார் பரமேஸ்வரன். இது என்ன பரமேஸ்வரனுடைய சக்தியினால அத்தனை பேரும் சேர்ந்துட்டா. மூணு பேருக்கும் மூணு கோட்டை, ஒருத்தருக்கு தங்கத்துல கோட்டை, ஒருத்தருக்கு இரும்புல கோட்டை, ஒருத்தருக்கு வெள்ளியில கோட்டை, அப்படி மூணு கோட்டைகள். அந்த மூணு கோட்டைகளும் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது அசேத்தியமான கோட்டைகள், அதை உடச்சென்று உள்ள போக முடியாதான அளவுக்கு ஒரு சக்தி சாமர்த்தியங்கள்லாம் இருந்தது. அவன் எங்க வேணாலும் அதை அழைச்சின்னு போய் வச்சுக்கிறான், அப்படி ஒரு சாமர்த்தியம். உங்களுக்கு வீடு இருக்க, உங்களோட இடம் வேணாலும் வேளச்சேரியில போய் இருக்கா, இல்லைன்னா மயிலாப்பூர்ல வரலாம், எங்கேயாவது வரலாம், வீடையே எப்படியே கொண்டு வந்து வரலாம், அப்படி ஒரு சக்தி. இதெல்லாம் நமக்கு இப்ப தோணாது. அவ தோணி இதெல்லாம் பண்ணியிருக்க, அப்படி எங்க வேணாலும் வீட மாத்திக்கலாம், எங்க வேணாலும் வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அபிப்பிராயத்தோட இருந்தது. இப்படி ஜனங்களுக்கெல்லாம் ரொம்ப கண்டக்கமா இருந்தா. அந்த சந்தர்ப்பத்துல தேவதைகள்லாம் பரமேஸ்வரனை பிரார்த்திக்க, அப்பொழுது அந்த பரமேஸ்வரனுடைய சக்தியினால சுப்பிரமணிய சுவாமி அவதாரம் பண்ணினார். அந்த அவதாரம் பண்ணும் பொழுது அவருக்கு நம்ம சொன்னோம் ஞான சக்தின்னு. ஏன்னா பரமேஸ்வரத்துல ஞானம் மகேஸ்வராதிச்சே மோட்சமிச்சே ஜனார்தனாத் அப்படின்னு, ஞானமானது பரமேஸ்வரத்துல இருக்கக்கூடியதான உயர்ந்ததான ஒரு குணம், சர்வஜ்ஞத்வம் சர்வசக்தித்வம். ஆகையால் இந்த ஞானத்துடைய ஒரு எசன்ஸ் அது அப்படியே சுப்பிரமணிய சுவாமிகிட்ட வந்தது. அதோட மட்டும்லாம் தேவசேனா, ஏன்னா தேவ காரியத்துக்காகத்தானே அவருடைய பிறவியே ஏற்பட்டிருக்க, ஆகையால் தேவசேனாபதியாக ஆனார். அவர் யுத்தம் பண்ணி தாரகாசவாதிகள் கொண்டதான சரித்திரம் நமக்கு தெரியும். அந்த ஒரு சுப்பிரமணிய சுவாமியுடைய ஒரு அழக ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டு இவர் பாதாதி கேட்டாந்த ஸ்தோத்திரம் பண்ணுமோ, இப்படி அவருடைய திருமுக மண்டலத்தை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்க. அந்த முகமானது எப்படி இருக்கு அப்படின்னு சதா சரதா ஷண்முகாங்கா. சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆறு தலைகள், ஆறா இருந்த பிறந்த அந்த விசாகா நட்சத்திரம் அவளும் கிருத்திகா நட்சத்திரம் தேவதைகள்லாம் சேர்ந்து அவ ஒன்னா ஆக்கினா சரீரத்தைன்னு பார்த்தோம். அதனால கைகளும் தலைகளும் பன்னெண்டு கைகள், ஆறு தலைகள், இது அப்படியே இருக்கு. மீதி சரீர பாகங்கள்ல ஒன்னா இருக்க, ஆகையால் ரெண்டு காலு ஒரு சரீரம், கைகள் மட்டும் பன்னெண்டு கைகள், ஆறு தலைகள், இப்படி இருந்தது. அந்த ஒவ்வொரு தலையும் எப்படி இருக்கு, முகம் எப்படி இருக்கு, அது எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு யோஜனை பண்ற. சரத்காலத்துல சந்திரனால எப்பொழுதும் பிரகாசிப்பார், ரொம்ப பிரகாசிக்கிறது சரத்காலத்துல, ஏன்னா அதுக்கு மேல பனிக்காலம், அதுக்கு மேல வருஷாக்காலம், அப்பெல்லாம் மேகமூட்டம் இருக்கும். அதே போலயே மற்ற காலங்கள்ல அவ்வளவு பிரகாசிக்காது, ஏன்னா சூரியனுடைய பிரகாசமும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். ஆகையால் பரிபூர்ணமாக சந்திரனுடைய பிரகாசம் இருக்காது. இந்த சரத்காலத்துல மட்டும் சந்திரன் ரொம்ப பிரகாசிச்சிருப்பா, ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்கும். இப்ப காலமே குளிர்றதுங்கிற பத்தில பேப்பர்லயே போட்டிருக்கான், மெட்ராஸ்லயும் குளிர்றதுங்கிறான். காரணம் என்ன, அந்த சரத்காலத்தினுடைய ஒரு விவகாரம். அப்படி அந்த சரத்காலத்தினுடைய சந்திரன் பௌர்ணமி சந்திரன் மாதிரி ஆறு சந்திரங்கள் அது இருக்குமேயானால் அப்படிங்கிற சதா சாரதாக, சாரதாக சரத்காலத்தில் பௌர்ணமி அன்னைக்கு ஆறு முருகாங்கங்கள் சந்திரனுக்குள்ள இருக்கக்கூடியதான ஒரு மான் சின்னம் இருக்கா, அதனால சந்திரனுக்கு மிருகாங்கன்னு பேரு. அப்படி ஷண்முருகாஹாயதிஸ்யுஹு சமுத்பத்யந்த ஏவ ஸ்திதாஸ்தே சமத்யாத் சமந்தாத் சமுத்யந்த ஏவ, ஒரே சமயத்துல தோணுமே ஆனால், ஏன்னா சுப்பிரமணிய சுவாமியை பார்க்கும்பொழுது ஆறு முகங்கள் ஒரே சமயத்துல காணப்படுகின்றதல்லவா, அதே மாதிரியே ஆறு சந்திரங்கள் இது லோகத்துல வரும, ஒரு சந்திரன் தானே இருக்க, ஆறு சந்திரங்கள் எப்படி தோணும், ஒரு சமயத்துல எப்படி உதிக்கும், ஒருவேளை உதிச்சுக்குமே ஆனால் சமுத்யந்த ஏவா, உதிச்சது மட்டும் இல்ல ஸ்திதாஸ்தே சமந்தாத், ஒரே சமயத்துல அப்படியே ஆகாசத்தில் நின்று இருக்குமே ஆனால் சமுத்யந்த ஏவ ஸ்திதாஸ்தே சமந்தாத் ததா பூர்ண பிம்பாக களங்கைத்தஹீனாக, அதோட மட்டும் இல்ல சதா பூர்ண பிம்பாக, பரிபூர்ணமான ஒரு பிம்பம் அப்படியே இருக்கணும். ஏன்னா சந்திரன் பௌர்ணமி அன்னைக்கு தான் பரிபூர்ணமா இருக்க, மற்ற நாடுகள்ல ஒரு பார்ட்டா தான் இருக்க. நான் சுப்பிரமணிய சுவாமி எப்பொழுது பார்த்தாலும் பரிபூர்ணமான பிம்பம் இருக்க, அதனால சதா பூர்ண பிம்பாக, பூர்ண பிம்பம் மட்டுமல்ல களங்கைத்தஹீனாக, ஒரு களங்கமும் இல்லாதாக இருக்கணும். சந்திரனிடத்துல களங்கம் இருக்க, ஏதோ ஒரு மார்க்க மாதிரி இருக்க, அது இல்ல சுப்பிரமணிய சுவாமி, அதனால களங்கம் இல்லாதான சந்திரன். இதெல்லாம் இப்படிப்பட்டதான உபமானம் லோகத்தில் நடக்குமா, நடக்காது. இருந்தாலும் அப்படி அவ்வளவு உயர்ந்தவர் அவரை சொல்ல முடியாதுங்கிறதுக்காக இப்படி சொல்றார், களங்கைத்தஹீனாக தன்முகானாம் ஸ்கந்த சாமியம் ததா. அப்பொழுது ஹே சுப்பிரமணிய சுவாமியே, தன்முகானாம் ஸ்கந்த சாமியம், உன்னுடைய முகங்களுக்கு அப்பொழுது சாமியம் சொல்லலாமோ என்னமோ அப்படின்னு, அந்த அழகுக்கு ஒரு சாமியம் சொல்லலாமோ இல்லையோ, அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு, அதுக்காக இப்படி சொல்ற. அப்ப சந்திரனை பத்தி சொல்றதுக்குன்னா பகுசீதனமாக இருக்கக்கூடியதான ஸ்வரூபம். அதே போல சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஒரு அருள் நம்மளுக்கு ஏற்படுமே ஆனால் மனசு சீதளமாக இருக்கு, மனசுல கொந்தளிப்பு இருக்க. இந்த கொந்தளிப்புங்கிறது எதனால வந்து, நம்ம பண்ணிட்டதான பழைய ஜென்மால ஏதோ ஒரு ஜென்மால பண்ணியிருந்தான பாபத்தினுடைய ஒரு பலன், அந்த பலன் இப்ப பணத்தை கொடுக்க தொடங்கியாச்சு, தொடங்கியாளரும் அதனுடைய ஸ்வரூபம் நம்மளால தாங்க முடியல. இப்ப என்னத்தான் பண்ண முடியும், செவ்வாய்க்கிழமைக்கு சுப்பிரமணிய சுவாமி போய் தர்சனம் பண்ணிட்டு வரலாம். ஏன், கிரகங்களுக்குள்ள செவ்வாய் கிரகம் வேகமா நடக்கக்கூடியதான கிரகம், அதனாலதான் சாதாரணமா செவ்வாய்க்கிழமை ஒரு காரியமும் பண்ண மாட்டான். ஏதோ புதன்கிழமை பண்ணுங்க சார், பொண்ணு வந்தாலும் புதன் கிடைக்கணும்பா, குருவாரம் பண்ணுங்க நல்லதும்பா, செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு காரியமும் நல்ல காரியம் ஆரம்பிக்கிறது இல்ல, மங்களவாரம் பேரு சொல்லுங்க,
ஏ சுவாமி மங்களவாரமாச்சே மங்களமா பண்ணுங்கள என்ன, நான் ரிஸ்க் எடுத்துக்கலாம். காரணம் என்ன, கொஞ்சம் யோஜனை பண்ணணும். மற்ற எல்லா கிரகங்களை விட வேகமாக செல்லக்கூடியதான கிரகம் செவ்வாய் கிரகம். அதனால என்ன ஆகும், நீங்க ஏதாவது ஆரம்பிச்சோம்னா அதனுடைய ரிசல்ட் அப்பவே தெரிஞ்சிடும். அதுதான் ஜனங்களுக்கு பயம், நம்ம பண்றது என்ன ரிசல்ட் அப்புறம் தெரியட்டும். விவகாரம் என்னடா, காலையில் ஒண்ணு பண்ணி சாயங்காலமா கெட்டு போச்சுன்னா, நீ பண்ணினே கெட்டு போச்சு, நம்ம தலையில வரும். விவகாரம் என்னடா, அதனாலதான் சாதாரணமா செவ்வாய்க்கிழமைக்கு ஒரு காரியமா ஆரம்பிக்கிறது இல்ல. ஆனா சுப்பிரமணிய சுவாமி அதிஷ்டான தெய்வம், சுப்பிரமணிய சுவாமியை நினைச்சுட்டு நம்ம ஆரம்பிச்சோம்னா செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சாலும் செவ்வாய் கிரகம் ஒண்ணும் பண்ணாது. அப்படி அந்த சுப்பிரமணிய சுவாமியை நினைச்சா போறோம், அவரை போய் தர்சனம் பண்ணிட்டா போறோம், எத்தனையோ வியாதிகள் குறையும், மனசில் இருக்கக்கூடியதான கலக்கங்கள் எல்லாம் குறையும். அதுதான் முக்கியமா நம்ம பார்த்துக்க வேண்டியது. ஏன்னா மீதி காசு விவகாரம் எப்பொழுதும் இருக்கு, மனசுல இருக்கிற கலக்கம் பார்த்தீங்களா அது எப்படி தெரியும், மனசுல கவலை இருந்தா முகத்திலேயே தெரியும், மறைக்க முடியாது. ஒரு தீரோதாத்தனா இருந்தா தான் மறைக்க முடியுமே தவிர, சாதாரண மனுஷியாளுக்கு உள்ளூர மனசுல கலக்கம் இருந்தா அது சாதாரண முகத்துல காட்டிவிடும். அப்படி இல்லாம இருக்கணும், அதுக்காக தான் சுப்பிரமணிய சுவாமியுடைய முகங்களை நம்ம தியானம் பண்றது. சதா சஹரதாஹ ஷண் முருகாங்காஹ யதிஸ்யுஹ சமுத்யந்தயேவ ஸ்திதாஸ்தே சமந்தாத் சதா பூர்ணபிம்பாஹ களங்கைஷ்டஹீனாஹ சதா ஸ்வன்முகானாம் ப்ருவே ஸ்கந்தசாம்யம். இப்படி ஒரு ஸ்லோகத்துல சுப்பிரமணிய சுவாமியுடைய முகத்தை பத்தி பேசுறோம், அதையே இன்னொரு ஸ்லோகத்திலையும் சொல்றார். புலன் மந்தஹாசை சகம் சாணி கட்டாவலி பிருங்க சங்கோஜ்வலானி சுதாஸ்யந்தி பிம்பாதராணி ஜதுனோ தவாலோகையே ஷண்முக அம்போருஹாணி. ஷண்முக அம்போருஹாணி, ஆறு தாமரைகள், ஒவ்வொரு முகமும் தாமர மாதிரி இருக்கு. இந்த தாமரையில என்ன விசேஷம், மலர்ந்து இருக்கு. அதே போல முகமும் மலர்ந்திருக்கு, ஆறு முகங்களும் மலர்ந்திருக்கு. முகம் மலர்ந்திருந்தா இதயம் மலர்ந்திருக்குங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இப்பதான் சொன்னேன், முகமானது மலரணுமே ஆனால் இதயம் சௌக்கியமா இருக்கணும், மனசு சந்தோஷமா இருந்தாதான் முகம் மலர்ந்து இருக்கும். பகவானுடைய முகம் ஷண்முகம் போருஹாணி, தாமரை போன்றதா முகங்கள் மலர்ந்திருக்கு ஆறு. அதை நாம் பார்க்கணும், தபாலோகையே நாம் பார்க்கணுங்கிறார். எப்படி சுரன்மந்தஹாசை சஹம்சாமி கடாட்சாவலி பிருங்க சங்கோஜ்வலானி. இந்த ஆறு முகங்களும் ஒவ்வொரு முகத்திலையும் என்ன ஒரு விசேஷம் இருக்கு, புன்சிரி போல இருக்கு. அந்த முகமானது மலர்ந்திருந்து எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்கு. அட்டகாசம் பண்ணிட்டு சிரிச்சுட்டு இருந்தா அது நல்லா இருக்காது. முகம் முகம் மலர்ந்திருக்கணும், கொஞ்சம் ஒரு சந்தோஷம் இருக்கணும், அந்த சந்தோஷம் முகத்துல காணப்படும். அதனால ஸ்புரன் மந்தஹாசை, அந்த மந்தஹாசமானது தெரிகிறது நன்றாக. உள்ளூர ஆனந்தம் இருக்குங்கிறது, ஆனந்த விக்கிரகம் அல்லவாவது, அந்த ஆனந்தம் தெரிகிறது. அதோட மட்டுமா ஸ்புரன் மந்தஹாசை சஹம்சானை செஞ்சது. அந்த மந்தஹாசம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்கலாம், அண்ணன் நடக்கிறா போல இருக்கான். அன்னமானது அன்ன பட்சி, அது நடந்தால் அது எப்படி இருக்கும், நம்ம பார்க்கிறவாளுக்கு எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்க போடுகிறா இருக்கும். அன்ன பட்சியினுடைய நட ரொம்ப அழகுன்னு சொல்றது, மானச சரோவரத்துல தான் இருக்குமா, இங்க எல்லாம் தெரியாது, இங்க இருக்கிறதெல்லாம் கொப்புதான். ஹம்சத்தை நீங்க பார்க்க முடியாது, அந்த ஹம்சமானது நடக்கிறது ரொம்ப அழகா இருக்கும் அப்படிங்கிற ஹம்ச கத்தின்னு சொல்றது. அது மாதிரி அந்த புரண் மந்தஹாசை, அந்த ஹம்சமானது மந்தஹாசமானது புன்சிரிப்பானது அதுபடி அன்ன பட்சி நடக்கிற மாதிரி இருக்கும். புரண் மந்தஹாசை சஹம்சா நிச்சஞ்ச கடாட்சாவலி பிருங்க சங்கோஜ்வலானி. அந்த ஹம்ச மாதிரி இருக்கக்கூடியதான் அந்த முக சிரிப்புல புன்சிரிப்புல கடாட்சாவலி பிருங்க, இந்த கண்கள் இருக்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கண்கள், ஆறு முகங்களுக்கு இந்த பன்னெண்டு கண்களும் இந்த பக்கம் அந்த பக்கம் போகும்பொழுது எப்படி காணப்படுறதுன்னு, அந்த பிருங்கங்கள் வண்டுகள், வண்டு கருப்பா இருக்க கண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பாகமும் கருப்பா இருக்க, அந்த வண்டுகள் இங்கே எங்கே சுத்தி கொண்டிருக்கோ அப்படின்னு ஒரு அபிப்பிராயத்தை காட்டுறதான். ஏன்னா எங்கே தாமரை இருக்குமோ அங்கே வண்டு இருக்கும், வண்டு இருந்தால்தான் அந்த தாமரைக்கு அழகு. ஏன் அந்த தாமரையில இருக்கக்கூடியதான ஒரு மகரந்தம், அதனுடைய நல்ல சுவாசனை, அந்த வாசனை மயிலா இருக்கும், ரொம்ப அடிக்கா போல வராது. அது என்னடா, அது அந்த துப்பு துதிக்கைகளுக்கு, அந்த தும்பிக்கைகளுக்கு ரொம்ப இஷ்டமா. அந்த வண்டுகள்னா என்ன பண்றது, இங்கேயும் எங்கேயும் பறந்து ஓடுறா போல காணப்படுறதுதான் நமக்கு அந்த சுப்பிரமணிய சுவாமியுடைய முகம். ஆனது இங்கேயும் எங்கேயும் இந்த கண்கள் போகும் பொழுது சங்கோஜ்வலானி, அவ்வளவுதானா, சுதாஸ்யந்தி பிம்பாதராணி கதூனோ, சுதாஸ்யந்தி பிம்பாதரம், பிம்பம் கோபப்பழம். அந்த கோபப்பழம் மாதிரி அவருடைய உதடு இருக்கான். இது சாதாரணமாக ஸ்திரீகளுக்குத்தானே சொல்வார். அழகுல ஸ்திரீகளும் புருஷாலும் உண்டேதான். புருஷாலா இருந்தா மீசை இருக்கணும், அப்படி இருக்கணும்னு சொல்றது. ஆனா எங்க சுப்பிரமணிய சுவாமி குழந்தை பருவத்துல இருக்க, குழந்தை பருவத்துல இருக்கும் பொழுது அழகு புமானா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையா இருந்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கு. அதுலயும் எப்படி இருக்கு, அவருடைய உதடு சிவந்து இருக்கான். அந்த சிவந்து எப்படி இருக்கு, சுதாஸ்யந்தி பிம்பாதராணி ஜதூனோ, பிம்பாதரம் கோவப்பழம் போன்றதான அவருடைய கீழ் உதட. அது மட்டுமா, வெறும் கோவப்பழமா, அமிர்த பெருக்கு ஏற்பட்டிருக்கான். அத பார்த்தாலே ரொம்ப அமிர்தத்தோட இருக்கக்கூடியதான வழியாக இருக்கு பார்க்கறது. சுதாஸ்யந்தி பிம்பாதராணி ஜதூனோ தபாலோகையே கண்முக அம்போருஹாணி, ஷண்முகாம்போ ருஹாணி, ஆறு முகத்தாமரைகளை நான் பார்த்தேன். எப்பொழுது பார்ப்பேனோ அந்த ஸ்வரூபம் காட்டப்படாதா உங்களுக்கு அப்படின்னு அழுத்ததாக சொல்ற. இப்ப ஒரு திருமுக மண்டலத்தை சொல்றதுக்காக, அவருடைய முகத்தை சொல்றதுக்காக ரெண்டு ஸ்லோகங்கள் பார்த்தோம். இந்த ஸ்லோகங்கள்ல அவர் ஹம்சம்னு உடுப்பட்டார். புலன்மந்தஹாசை சஹம்சா நிச்சஞ்சது, இந்த ஹம்சம்ங்கிற பதத்துக்கு ஒரு விசேஷம் இருக்கு. அன்னபட்சின்னு அன்னபட்சியினுடைய நடைய சொன்ன முதல ஹம்சம்ங்கிறது வந்து குரு மந்திரம். அவர் எப்பொழுதுமே குருவா இருக்க, யாருக்கு குருவா இருக்க, பரமேஸ்வரனுக்கே குருவா இருக்க. சாதாரணமான வியக்திகளுக்கு இல்ல, பரமேஸ்வரனுக்கே குருவா இருக்க. அதனாலதான் பரமேஸ்வரனுக்கு குருவா இருக்கிறதுனால பரமதேசிகர் குருவிலாதவர் பரவை மன்மதி தமிழ்வேணி, பவழமேதையர் எனது தாயர் பரமராஜையின் அருள்பாலா அருள்கிறார் சொல்ற. பரமதேசிகர் எல்லோரோட உலகத்தில் இருக்கக்கூடியதான குருக்களுக்கெல்லாம் குரு ஆதி குருவா இருக்க. அதனாலதான் இங்க சஹம்சாணி ஜஞ்சது, அந்த திருமுக மண்டலமானது அந்த ஹம்சஸ்வரூபமாக இருக்கான். ஹம்சம்னா என்ன, சாதாரண பட்சிகளுக்கும் வேற யாருக்கும் இல்லாதான ஒரு குணம் பற்றியதான ஒரு ஒரு பிராணி அது. மற்றவர்கள் எல்லாம் கலந்திருந்தா அதை அப்படித்தான் உட்கொள்ளணும். ஆனா இந்த ஹம்சமானது என்ன பண்றது, நல்லதும் கெட்டதையும் பிரிச்சு உட்கொள்றது. பாலும் ஜலமும் கலந்திருக்கமே ஆனால் ஹம்சமானது அந்த பாலை மட்டும் பருகி ஜலத்தை கைவிட்டுறோம். இது ஹம்சத்தினுடைய சுபாவம், அதுக்கு மட்டும் தெரியும். அது உங்களுக்கெல்லாம் லாக்டோமீட்டர் வச்சு என்ன கேட்டு இவ்வளவு கண்டுபிடிப்பு இல்லைங்க. ஆனா பால்ல இருந்து ஜலத்தை எடுக்க முடியுமா, முடியாது. அத நம்முடைய கொதிக்க வைப்போம் சுவாமி, அப்படியே ஒரு மணி நேரம் கொதிக்க வச்சா ஜலம் எல்லாம் போயிடும், பால் போவா, அவ்வளவுதான் பண்ண முடியும். உங்களால பாலை தனியா பிரிக்க முடியுமா, முடியாது. ஆனா அந்த பாலானது வேற எதுக்கு உபயோகப்படாது, வேற எதாவது காய் காய்ச்சி விட்டுல. ஆனா விவகாரம் என்ன, எங்க அந்த பட்சி அப்படி எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அது என்ன பண்றது, பாலும் ஜலமும் கலந்திருக்கமையானால் அத பாலை மட்டும் உட்கொள்றது, ஜலம் அப்படியே விட்டுறது. இது ஹம்சத்தினுடைய சுபாவம். அது எப்படி அதுக்கு தெரியும், அது பகவான் அந்த சக்தியை கொடுத்திருக்காரு. இது ஹம்ச பட்சிக்கு அப்படி இருக்கு. ஆனா அந்த குருவானவர் நம்ம பரம ஹம்சர், அந்த ஹம்சத்திலேயே ஒசக்கியான ஒரு ஹம்சம், அதான் பரமஹம்ச பரிவிராஜகாச்சாரியான்னு குருவுக்கு சொல்றோம். இந்த பரமஹம்சம் என்ன பண்றது, பாலையும் தலையும் பிரிச்சு ரெண்டையும் உங்கள்கிட்ட கொடுத்துடுறது. அது என்ன, அவருக்கு வேண்டாம். அந்த குருவானவர் அவர் என்ன பண்ணியிருக்கார், எல்லாவற்றையும் அறிந்தவர், பூர்ணமான சுபாவம் உள்ளவர், கண்டென்ட்மெண்ட், மனசுக்கு ஒரு சாந்தி போரும் எனக்குரியதான உள்ளம் உள்ளவர். இது வேணும் அது வேணும் எனக்குரியதான எண்ணம் இருந்தால் அவர் குரு இல்லையாம். சிஷ்யாட்ட இருந்து இது வாங்கிக்கணும் அது வாங்கிக்கணும்ட்டு அவ குரு இல்ல. சம்பிரதாயத்துல சொல்றேன், லோகத்துல வேற எப்படி இருக்காங்கன்னு என்ன கேட்கக்கூடாது. குருங்கிற பொருள் பதத்துக்கு என்ன அர்த்தம், பரிபூர்ணோகினாம குரு பவதி. தைத்தவியோபன பாஷ்யத்துல ஆச்சாரியர்கள் சொல்ற, குருன்னு எப்படி இருக்கணும், பரிபூர்ணமா இருக்கணும். எப்பொழுதும் எல்லாம் போரும் நம்ம கிட்ட இருக்கிறத நாம் எல்லோருக்கும் கொடுக்கிறோம் என கூடியதான எண்ணத்துல இருக்கணும். அதே போல சிஷ்யனும் எப்படி இருக்கணும், தன்னிடத்துல இருக்கிறது குருவுக்கு சமர்ப்பணம் பண்ணணும்னு நினைக்கிறோம். ஆனால் தான் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப் என்னைக்கும் அழியாது. மற்ற வகைகள்லாம் மாறிண்டே இருக்கு பார்த்தேடா, மற்ற வகைகள்லாம் கொஞ்ச நாள் ஒரு உத்தியோகத்துல இருக்கா மாறி விடுறோம், கர்வெட்டுக்கு ஒரு ரிலேஷனுக்கு போயிடுது, இப்படி லோகத்துல மற்ற வகைகள்லாம் மாறிண்டே இருக்கு. ஆனால் குரு சிஷ்ய சம்பந்தம் ஜென்ம ஜென்மக்களுக்கு மோட்சம் வர பதியா அப்படியே இருக்குங்க. அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு அந்த குருவானவர், நல்லதும் கெட்டதும் இருக்குமேயானால் அதை பிரிச்சு விவேகத்தை பண்ணி உங்களுக்கு கொடுக்கிறார். விவேகத்தை மட்டும் பண்ணி கொடுக்கறது இல்ல, அந்த விவேகத்தையே உங்களுக்கு வரும்படி பண்றார். அதான் வேதாந்த சாஸ்திரத்துல முதல்ல என்ன சொல்றோம், நித்யாநித்ய வஸ்து விவேகம், இது நல்லது இது கெட்டது அப்படிங்கிற ஒரு விவேகத்தை உங்களுக்கே வரும்படி பண்றார். ஆனால் இவர் எப்படி பரமஹம்சர், அத பரமதேசிகர், குருவிடாதவர். இவருக்கு ஒரு குரு இல்ல, பரமேஸ்வரனுக்கே குருவா இருந்து ஓங்கார தத்துவத்தை எடுத்து சொன்னவர். ஓங்காரம்னா என்ன, ஓங்காரத்தினுடைய அர்த்தம் என்ன, ஜாகரத் ஸ்வப்னம் சுஷுப்தி எனக்கூடியதான மூன்று நிலைகளுக்கு அப்பாற்பட்டதாக இருக்கக்கூடியதான துரிய நிலை ஒண்ணு இருக்கு நமக்கு, நாம அதை தெரிஞ்சுட. ஒண்ணு பகல்ல முடிச்சுட்டு ஏதோ அங்கேயும் அங்கேயும் ஊர்ல சுத்தின் இருக்கோம், எல்லாத்தையும் அறிஞ்சிட்டு இருக்கோம். சொப்னத்துல கண்ணை மூடி இந்த தூங்குறோம், ஏதோ நம்ம கண்ணுக்கு தெரியாது, அதுல ஒரு சுவாதந்திரம் நமக்கு தெரிஞ்சது காட்டினதை பார்க்கணும். நீங்க சார் வேற இந்த சொப்னம் எனக்கு வரட்டுமே அப்படி இருக்கமே ஏதாவது நீங்க நினைக்க முடியுமா, முடியாது. சரி என்ன எனக்கு பிடிக்கிறப்ப நான் பாக்கல அப்படின்னு காலனையாவது கண்ணை முடிக்கிறேன். சொப்னத்துல கண்ணு முடிஞ்சாலும் மூடிட்டு தானே பாக்கிறேன். அப்ப என்ன ஒண்ணு, ஒரு இண்டிபெண்டன்ஸே உங்களுக்கு கிடையாது சொப்னத்துல. இந்த ரெண்டும் ஆனப்பறம் ஆனந்தமா தூங்குறேன். தூங்குறது எவ்வளவு நேரம் தூங்கினேன், எப்ப தூங்கினேன் ஒண்ணுமே தெரிய, ஒரு பத்து நிமிஷம் அப்படி சாஞ்சிட்டு வரையதே ரொம்ப சிரமமா இருக்கு. சரி தூங்குவாங்க பார்த்தா ஆறு மணி நேரம் ஆனப்பறம் முடிச்சுக்கிறேன். என்ன சுவாமி கல்யாணம் ரெண்டு போச்சுங்கிறார். நான் பாட்டு பதினொன்றுதான் தூங்கணும்னு நினைச்சேன், தூங்கி போயிட்டேன், அதான் தெரியவே இல்லைங்கிற. இப்ப என்ன ஆச்சு, முழிப்புங்கிறதுனால சொப்னம்ங்கிறதுனால தூக்கம்ங்கிறதுனால மாறி மாறி இதுதான் வந்துட்டு இருக்கேன். ஆனா இந்த மூன்று நிலையிலையும் ஒண்ணு காமனா இருக்க, எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் தான் முடிச்சுட்டு இருக்கேன், எந்த நான் தூங்கினேனோ அந்த நான் தான் சொப்னத்தை கண்டேன் அப்படின்னு ஒரு நான்கிற ஒரு தத்துவம் இருக்க பார்த்தல, இந்த தத்துவம் தான் துரியம் என்கிறது. இது எப்ப தெரியறது நமக்கு, இந்த மூன்று நிலைகளும் இல்லாத ஒரு நிலை உண்டு. எண்ணிக்கை தாங்கள் ஜபம் பண்ணிட்டு இருக்கேடா, ஜபம் பண்ணி பண்ணி ரொம்ப பழகிட்டு இருக்கேடா, அப்பொழுது ஒரு சமயம் நம்ம சரீரம் நமக்கு தெரியாது, உலக தோற்றம் தெரியாது, நாம் எதை பண்ணிட்டு இருக்கோமோ அந்த ஜபம் மட்டும்தான் நமக்கு, நான் எனக்கூடியதான எண்ணமே இல்லாம போயிடும். அதுதான் சமாதின்னு சொல்றான். சவிகல்ப சமாதி, நிர்விகல்ப சமாதி, சவீஜ சமாதி, நிர்வீஜ சமாதி, இப்படி நிறைய சவிதர்க்க சமாதி, நிர்விதர்க்க சமாதி, அவைகள்ல பல படிகள் இருக்கிறதாக யோக சாஸ்திரம் சொல்றது. ஆனா ஏதோ ஒரு சமயத்துல நம்ம அறியாமல் நம்ம மனசு அங்கே நின்று போறது, எந்த பொருளை நாம தியானம் பண்ணிட்டு இருக்கோமோ அந்த பொருள் மட்டும்தான் தெரியும், நான் தெரியாது. இதை தியானம் பண்ணுகிறேன் எனக்கூடியதான எண்ணம் தெரியாது, என்ன நம்ம நிலையில இருந்த இடம் தெரியாது, அந்த நிலைக்கே துரியம்னு பேர். அப்ப என்னாச்சு, ஜாகிரத ஒண்ணு, ஸ்வப்னம் ஒண்ணு, தூக்கம் ஒண்ணு, உறக்கம் ஒண்ணு, அதுக்கு அப்புறம் இருக்கக்கூடியதான ஒரு நிலை துரியம்ங்கிற ஒரு நிலை. அந்த துரிய நிலையில நமக்கு இவைகள்லாம் காணப்படும் அப்படிங்கறது. அப்ப அந்த சுரூபம் அதுதான் அப்பா ஓங்காரத்தினுடைய அர்த்தம் அப்படின்னு அப்பா அவங்க சொல்லி கொடுத்தாராம். அப்படி விசேஷமா பரமதேசிகர் குருவிலானவர் பரவைவன்மதே தமிழ் வேணி பவழமேனியர் எனது தாய் எனது தாத்தையர் எனக்கு ரொம்ப பெரியவர் யார பரமேஸ்வரர் அப்படி விட பரமராஜன் அருள்பாலா அப்படின்னு அந்த பரமேஸ்வரனுடைய ஒரு அனுகிரகத்தை பெற்று அந்த அனுகிரக வடிவமாகவே இருக்கக்கூடியதான அந்த சுப்பிரமணிய சுவாமியே விசேஷமா ஹம்சயர்னு சொல்றார். விசேஷமா புலன்மந்தாதை சஹம்சானி சஞ்சன் கடாட்சாவலி பிருங்க சங்கோச்சலானி அவருடைய கண்கள், அந்த கண்களானது எப்படி இருக்கான், இந்த வண்டானது எப்படி, வண்டுக்கு ஒரு விசேஷம் உண்டு, அது என்ன, எங்க வாசனை இருக்கோ எங்க தேன் இருக்கோ அங்கே தான் உட்காரும், மற்ற புஷ்பங்கள்லாம் ஓடாது. அது நீங்க பிளாஸ்டிக் புஷ்பம் வாங்கி வச்சிருக்கேன், விளையாடுங்க நஜம் புஷ்பத்தை விட இது ரொம்ப நல்லா இருக்க, அப்பொழுது மலர்ந்த புப்பமாயிரித்தான் இருக்க. ஆனா என்னன்னா ஒரு வண்டு அங்க வரல. அந்த வண்டுக்கு மட்டும் தெரியும் எங்க அதனுடைய மகரந்தம் இருக்கோ, எதை நாம் பருகணுமோ அந்த இடத்துல வந்து உட்காரும். அதே மாதிரியே இந்த வண்டுக்கள் மாதிரி இருக்கக்கூடியதான் இந்த கண் பார்வை என்ன தெரியுது, எங்க நல்லோர்களால அவருடைய இதயத்துலதான் விழும். அவர் அப்படியே பார்க்கிறாரு. எப்படி பார்த்தாலும் யாருடைய இதயத்துல நிறைய நிஜமான ஒரு பக்தி இருக்கோ அவர் மேல அவர் விழும். அதனால்தான் அந்த கண் பார்வைய வண்டாக திருட்டாங்கடாட்சாவலி பிருங்க சங்கோஜ்வலானி. அது யாரோ ஒத்தர் மேல்தான் விழுமா? இல்ல, பன்னெண்டு கண்கள் இருக்கு. எப்ப வேணாலும் எந்த அருளாவது உங்க மேல விழலாம். அதனால யார் பக்தியோடு இருந்துட்டு இருக்காளோ அவளுடைய நிச்சயமாக அவ மேல அந்த கண் பார்வை விழும். விழுந்தா போறோம், வேற ஒண்ணும் நமக்கு வேண்டியது இல்ல, பகவானுடைய ஸ்வரூபம். அதுக்காகத்தான் வண்டாக்குற கட்டாட்சாவளி, அந்த பகவானுடைய கட்டாட்சே ஆவடி. ஆவடின்னா வரிசையே அர்த்தம். அந்த கட்டாட்சம் வர ஆரம்பிச்சா ஒன் பை ஒன் வரும். மேலும் மேலும் நமக்கு வந்துட்டே இருக்கும். நீங்க இது வேணும் அது வேணும் பகவான பிரார்த்தனை பண்ண வேண்டியது இல்ல. ஏன்னா ஞானஸ்வரூபமா இருக்க, அஜானத்தை போக்கி உங்களுக்கு மெய்ஞானத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபமா இருக்க, அவருடைய பார்வையினாலேயே எல்லாம் கிடைக்கப்படுது. அதனால்தான் கட்டாட்சாவளி பிருங்க சங்கோஜ்வலானி. அதுக்கு மேல இதுக்கு முன்னால குருன்னு சொன்னேன், குருடைய ஆஸ்தே தேசிக சரணம் நிரவதிராஸ்தே ததீட்சணே கருணா. ஒரு குரு இருக்கார், அவருடைய பாதம் வரும். ஒரு நாளைக்கு என்னைக்காவது உங்க மேல அப்படியே அவருடைய கண் பார்வை விழுந்தா போதும். அஸ்தே தேசிக சரணம், அவருடைய பாதங்கள் இருந்தா போதும். என்னைக்காவது அவருடைய பார்வை நம்ம மேல பட்டா போறோம். அதுக்கப்புறம் ஆஸ்தே கிமபி ததுப்பி, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு வார்த்தை சொன்னா போறோம். கிமதா பரமஸ்து ஜென்ம சாஃபல்யம், இந்த பிறவியை சபல் சாஃபல்யம் ஆக்கி கொள்வதற்கு வேற என்ன வேண்டி இருக்கு அப்படிங்கிற சாஸ்திரம் சொல்றது. அதே போல அழகாக அவருடைய பேச்சு, அந்த பேச்சு இருக்க அவர் என்ன பேச போறார், ஊரும் பேச போறது இல்ல. அவர் என்ன சொல்றார், ஆத்ம தத்துவத்தை சொல்றார், ஞானத்தை சொல்றார். அந்த ஞானமானது சொல்றது சுதாஸ்யந்திபே பிம்பாதரணி செட்டுனோ. உலகத்தில் நிஜமான அமுதம் ஆத்ம ஜானம் ஒண்ணுதான். மற்றவைகள்லாம் நமக்கு இனிமையாக இருக்க, ஆனா அது எப்பொழுதுமே நன்மையை கொடுக்க. கேட்கறதுக்கு இனிமையா இருக்கலாம், ஊர்வம்பு கேட்டா என்ன சந்தோஷமா மணிக்கணக்கா கால்வலி கூட தெரியாம பேசுற தெரியுமோ. ஆனா ரோகம் என்ன, இது மனசுக்கு துன்பத்தை தான் கொடுக்கும். ஆனா நிஜமாக உங்களுடைய ஆத்ம தத்துவம், நான் யாரு, நான் எப்படி இருக்கேன், ஆத்மா ஏது பிரம்மம் ஏது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுடமே, நிச்சயமாக மனசுக்கு சாந்தி கிடைக்கும். சாந்தி மட்டும் இல்ல, மறுபிறவி இல்லாதான ஒரு நிலையும் உங்களுக்கு கிடைக்கும். அது ரொம்ப முக்கியம். ஏன்னா மறுபிறவி இல்லாம பண்ணிக்கொள்ளது இந்த பிறவியில தான் உங்களால பண்ணிக்கொள்ள முடியும், வேற எந்த பிறவியும் முடியாது. மற்ற பிறவிகள்ல ஒண்ணு மேல போக போக அட்ராக்ஷன் ஜாஸ்தி, கீழே போக போக உங்களுக்கு என்ன ஆச்சு, துன்பம் ஜாஸ்தி. எப்பொழுதுமே கவலையோட இருந்தானே அங்கே இந்த வேதாந்தத்தை கேட்க போறான், அவனுக்கு ஆச்சாரிய பாதம் எப்படி கிடைக்க போறது. இவைகள்லாம் கிடைக்கக்கூடியது இந்த பிறவியில் தான், மானிட பிறவியில தான். ஏதோ சுகமும் இருக்கு துன்பமும் இருக்கு, நமக்கு அதிக சுகம் வேணும் துன்பம் போகணும் எனக்குடைய நினைப்பு, அதுக்கு வேண்டியதான விவகாரங்கள்ல இங்கே தான் நீங்க பண்ண முடியும். இங்கே தான் பகவான் குரு ரூபமாக பல பேரை சிருஷ்டி பண்ணி வச்சிருக்க, ஆகையால் அவைகள்ல நம்ம அடையணும்னா இங்கே தான் வேணும். ஆகையால் அது எப்படி இருக்காரா, இனிமையாக சொல்றார். நமக்கு தெரியாமலேயே அந்த தத்துவமானது நமக்குள்ள எப்படி பூத்து வைக்கிறார், ஒண்ணுமே தெரியாம இருந்த போதிலும் அந்த தத்துவமானது எப்படியே அவர் இறங்கி வந்து நமக்கு புரியா போல சொல்லி நம்ம மனசுக்கு ஆறுதலையும் கொடுத்துண்டு. அது ரொம்ப முக்கியம். நீ ரொம்ப பாபத்தை பண்ணிவிட்டே, பாபத்தை அனுபவிச்சுட்டே இருக்காய், உனக்கு துன்பம் எப்பொழுதும் இருக்கு இப்படின்னு சொன்னா என்ன சார் இவர் இப்படி சொல்றாரு போயிட்டே இருப்பாரு. அப்படி இல்ல, விவகாரம் என்ன அதோட இல்லாமல் நமக்கு நன்மையும் சொல்லிண்டு ஹிதத்தையும் சொல்லி அதே சமயத்துல மனசாந்தியும் கொடுத்து போகணும். அதனாலதான் சுதாஸ்யந்து பிம்பாதரானோ, பிம்பாதரம் அந்த உதர் வழியாகத்தானே சத்தங்கள் வெளியில வருது. நாம் பேசும் பொழுது முகத்து வழியாகத்தானே வாய் வழியாகத்தானே சத்தம் வருது. ஆனா அந்த சத்தம் வரும் பொழுது எப்படி சொல்றது, வேதம் சொல்றது எப்படின்னு நாம பேசும் பொழுது பத்ரம் கருணேதி, நல்லதுதான் கேட்கணும். என்னுடைய வாக்கான எப்பொழுதுதான் ஜிக்வா மே என்னுடைய வாக்கானது மதுமத்தமா தேனொழுகா இருக்கணும். இந்த தேனொழுகா இருக்கிற தேன தோற்று வேணுமா அப்படி இல்ல. பேசும்பொழுது இன்னொருத்தருடைய மனசுக்கு துன்பத்தை உண்டு பண்ணப்படாது. எப்பொழுதுமே அவளுக்கு நன்மையத்தான் சொல்லணும். அவளுக்கு மனசுக்கு ஏதோ ஒரு கிளாஸுக்கு போகணும், கேட்டோம் ஒரு மணி நேரம், ஏதோ நல்ல பொழுதா போச்சுங்கிற எண்ணம் இருக்கணும் அவளுக்கு. இதை கேட்கும் பொழுது நமக்கு வீட்டில் இருக்கக்கூடியதான துன்பங்கள்லாம் மறக்கணும். திருப்பியும் அதே கதையை இங்க சொல்லிட்டே இருந்தா பிரயோஜனம் இல்லை. லௌகிகமான வாழ்க்கையை பத்தி நம்ம பேசப்படாது. பகவத் குணகணங்களை பேசணும், சாஸ்திரத்தை பத்தி பேசணும். அந்த குணகணங்களையும் எப்படி நாலு பேருக்கு எப்படி நன்மை உண்டாக்கிட்டு அப்படிங்கிற விஷயத்தை பேசுறோம். அப்பத்தான் நம்ம மனசும் மறுபடியும் அதுல போய் சேரும். ஆகையால் அப்படி இருக்கிறவரம் சுதாஸ்தியந்தி பரமேஸ்வருடைய பிள்ளையா இருந்து கேட. ஏன் பரமேஸ்வரன் எல்லோருக்கும் ஞானத்தை கொடுக்கறதுலயே தீவிரமா இருக்க, அந்த ஞானம் நமக்கு வறுமையானால் மறுபிறவி இல்லாம போயிடும். இந்த பிறவிலேயே துன்பமானது நம்மளை ஒட்டாம இருக்கும். அந்த ரெண்டும் இருக்கக்கூடியதான பரமேஸ்வருடைய பிள்ளையா இருந்து கேட. தவாலோகையே ஷண்முகாம்போருஹாணி அப்படிப்பட்டதான உங்களுடைய முகத்தையே ஆறு முகங்களையே நான் எப்பொழுது பார்த்தேன், பார்த்து கொண்டே இருப்பேன். அதை பார்த்து பார்த்து மனசுல சந்தோஷமடைஞ்சு அங்கேயே என் மனசுல கட்டி போட்டுமே அப்படிங்கிற அபிப்பிராயத்தை பேசுறி சுதாஸ்யந்திம்பாதராணி சூனோ தவாலோகையே ஷண்முகம் போருஹாணி. இது வரைக்கும் முகத்தை ஜெனரலா சொன்னோம். அந்த முகத்தில் இருக்கக்கூடிய நான் ஒவ்வொரு பாகத்தையும் கர்ணாந்த தீர்கேஷு அகஸ்ரம் தயாத்யந்திஷு துவாதசு இஷ்டேஷு மயி ஈடக்கடக்ஷாதி தச்சேது பவேத்தே தயாசேல கானா மகானிஹி. அந்த பரமேஸ்வருடைய சுப்பிரமணிய சுவாமியுடைய 12 கண்களும் என் மேல ஒரு க்ஷணம் விழுவையானால் எப்படி இருக்கும், ரொம்ப ஆசையா இருக்கு இல்லையா. இப்ப என்ன ஒரு ஒரு கண்ணு நம்ம மேல விழுந்தாலே போறோம்னு சொன்னோம், பார்வை ஒரு கணம் இருந்தாலே போறோம். ஆனா இவர் என்ன சொல்றார் சுவாமின்னு, நீங்க வந்து 12 கண்களாலையும் என்ன பாருங்களேன், இதனால உங்களுக்கு என்ன நட்டம் வந்தது. மகன் இவரே அம்பாளத்தனம் திருஷா திராகியா தரதழுக்க நீரோத்பலருக்கா தவியாம் சந்தீனம் ஸ்நபய கிருபயா மாமபி சிவே. என்னையும் அப்படின்னு என்ன, என்னையும் நான் என்ன ரொம்ப தீனனா இருந்துட்டு இருக்கேனே, ரொம்ப கவலைப்பட்டு இருக்கேனே, என்னையும் பார்க்கலாமே. ஏன் எதை பார்க்கணும், என்ன பார்த்ததுனால எனக்கு என்ன உமக்கு ஒரு நட்டமும் இல்ல, இப்படி பண்ணினதுனால உங்களுக்கு ஒரு நட்டமும் இல்ல. ஏன் எங்கேயும் இதை பார்த்து தானே இருக்கணும் நீங்க, ஆனா அதை பார்த்ததுனால எனக்கு க்ஷேமம் உண்டா. அதே மாதிரியே இதை பார்க்கறதுனால காணாமஹானே, நீங்க என்ன பார்த்ததுனால உங்களுக்கு என்ன நஷ்டம் வந்துருது. ஏன்னா பார்த்துட்டு தான் இருக்கணும், பகல நீங்க பார்க்காம கண்ணை மூடி இருப்பீடா இல்ல. இதுல வேலை நமக்கு என்ன ஆச்சுன்னா ஒரு 3 மணி நேரம் நம்ம கண்ணை மூடிட்டு தான் இருப்போம் பகல்ல, ஏன்னா அப்பப்ப கண் கொட்டிட்டு இருக்கோம் இல்லையோ. 6 மணி நேரம் ஆனா 18 மணி நேரம் நம்ம முடிச்சுட்டு இருந்தாலும் அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் கண்ணை கொட்டிட்டே இருக்கோம். 2 மணி நேரம் கண்ணு கொட்டுறதுலயே போயிடுறது. ஆனா பகவானுக்கு அதுவும் இல்ல, ஏன்னா தேவதைகளுக்கு கண் கொட்டுறது இல்ல, உன்மேஷ நிமேஷங்கள் இல்லையா அவருக்கு. தேவலோகத்துல கண்ணை மூடுறதும் கண்ணை திறக்கிறது எப்பவும் கண் திறந்துட்டே இருக்கும். எப்படி திறக்கணும், மீன் மாதிரி பாருங்க, மீன் கண்ணு கொட்டாது ஏன்னா எம இல்ல அதுக்கு. அதே மாதிரி தேவதைகளும் அவளுக்கு கண்ணு கொட்டுறது மூடுறதுங்கிற விவகாரம் ஒண்ணும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்க பார்த்துட்டு தானே இருக்கணும், எதிர்க்க இருக்கிறவங்கள பார்த்துட்டு தான் இருக்கணும். ஆனா என்ன பார்த்தேன்னா என்னன்னு, எனக்கு நன்மை உண்டாகுதே, மறுபடியும் இல்லாதான ஒரு நிலையை நான் அடைவேனே, சாந்தி அடைவேனே, சந்தோஷத்தை அடைவேனே. யாரையோ இப்போ பாக்கிறேன், இருந்தாலும் என்ன பார்த்தா ரொம்ப நல்லது இல்ல. காணாமஹானிஹி தயாசீல காணாமஹானிஹி, அது எப்படின்னு குறுகின கண்கள் இல்ல யானை மாதிரி உங்களுக்கு. எப்படி விசாலேஷு கர்ணாந்த தீர்கேஷு, விசாலமான கண்கள் காது வரைக்கும் போறதுன்னு கண்ணு, கண்ணானது பாதையில நிக்கல, கண்டஸ்தனம் இல்ல பிச்சுட்டு காது வரைக்கும் போறதான் அந்த கண்ணு. அப்படி கண்ணு தீர்க்கமா இருந்ததுன்னா அது ரொம்ப விசேஷம், சாமுத்ரிகா சாஸ்திரத்தை உயர்ந்ததுன்னு சொல்றது.
விகாலேஷு கர்ணாந்த தீர்க்கேஷு அஜஸ்ரம் தயாஸ்யந்திஷு.
அதோட மட்டுமில்ல, எப்பொழுதுமே தயையானது தோன்றும் திரும்பிட்டு இருக்கிறத எல்லோரையும் காப்பாற்றணும், எல்லோருக்கும் நன்மையை பண்ணணும் எனக்குடையதான எண்ணம் அதுல இருக்கான். அந்த கடை பார்வையில இருக்கு. சில பேர் பார்வை பார்த்தாலே நமக்கு பயமா இருக்கும், ஒரு மாதிரி பாக்குறான்னு நேரம் பார்க்கப்படாதோ, நேரம் இங்க இருந்து இப்படி சைட்ல பார்த்தா என்ன இருக்கும், அதை பார்த்தாலே ரொம்ப மாதிரி இருக்கு. ஆனா சில பேருடைய பார்வை தான் அப்படி உறுத்தி பாக்குற போல இருக்க, அப்படி இல்லையாந்திஷோ. அந்த கண்கள மேல பார்வையை பார்த்தாலே நமக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு அனுராகமும் ஏற்படுறது. அந்த கண் பார்வையானது பார்த்ததுமே நமக்கு அவளோட பேசணுங்கிற மாதிரி ஒரு தோற்றம் ஏற்படுறது. அப்படி விதாலேஷு கர்ணாந்த தீர்க்கேஷு அஜஸ்ரம் தயாத்யந்திஷு. ஏதோ ஒரு க்ஷணம் இப்படி இருக்கு சார், ஒரு க்ஷணம் வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லப்படாது. நீங்க பாருங்க அந்த டான்ஸ் ஆகிட்டு இருக்க பாத்தீங்களா, கணக்கணமும் கண் பார்வை மாறும். அவ 9 நவரசங்களையும் அந்த கண் பார்வையாலே கவிப்பா. பயானகம், பீமத்தம், அறிவறுப்பு, சந்தோஷம், சுருங்காரம், வீரம், அத்தனையும் கண் பார்வையிலேயே கட்டிட்டு இருப்பா. அதுலயும் பரதநாட்டியத்துல ஒரு விசேஷம், கதகளியில கண் பார்வை விட கண் அந்த புருவங்களை மாற்றத்துலதான் அவளுடைய விவகாரம். கதகளியில பரதநாட்டியத்துல அந்த கண் பார்வையினாலேயே உங்களுக்கு நவரசத்தையும் கட்டணும். இந்த ரசங்கள்னு சொன்னா அந்த பார்வையினாலேயே அந்த வீரமா அல்லது சுங்காரமா அல்லது பயானகமா பயமா இருக்கா விபத்தமா, எந்தெந்த சமயத்துல அந்த கண் பார்வை எப்படி இருக்குன்னு அறிந்து அதுக்கு தக்கவாறு அத நடிச்சு காட்டுறா உங்களுக்கு. அதெல்லாம் அத பார்த்தாத்தான் தெரியும் அந்தந்த சந்தர்ப்பத்துல. அப்படி தயாத்யந்திஷு கருணையே பரிபூர்ணமா இருக்கு, மற்ற ரசங்கள் இல்லையா அவருக்கு. ஏன் ஜனங்களை பார்க்கும்பொழுது அவளோட காருண்யம் இருக்கணும், அவளை எப்படியாவது முன்னுக்கு கொண்டு வரணும், அவ இந்த ஜென்மாவோட க்ஷேமத்தை அடையணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவர் பார்க்கிறாரு. அஜஸ்திரம் எப்பொழுதும் தயையே ஒட்டி கொண்டிருக்கக்கூடியதான துவாதச சுயிஷேஷு 12 கண்கள் பொறுமா. இது என்ன விசேஷம், 12 கண்கள் விசேஷம் இருக்கார். அவருடைய நாமம் அப்படி இருக்கு, சரவண பவஹா. 6 எழுத்து இல்லையா, சுப்பிரமணிய ஷடாட்சரி 6 எழுத்து மந்திரம் அவருது. அவருக்கு சரவண பவன் சொல்றோம், நானல் காட்டுல பிறந்தவர். காட்டுல பிறந்தாலும் உம சரீரத்துக்குள்ள இருக்கக்கூடியதான இதயத்தில் இருக்கிற காட்டுல வசிக்க தயாரா இருக்க. நம்ம இதையும் காடாட்டம் தான் இருக்க, அதை நீட்ட வச்சுக்க நமக்கு தெரியலையே என்னென்ன எண்ணங்கள் என்னென்ன துன்பங்கள், எது என்ன ஆகுமோ எப்படி ஆகுமோ ஒரு பயம்னா இருக்கு எல்லாருக்கும். நாம மட்டும் இல்ல, நம்ம குழந்தைகளும் நல்லா இருக்கணும், பேத்தி நல்லா இருக்கணும், பேரன் நல்லா இருக்கணும், அவள்லாம் சௌக்கியமா இருக்கணும். 85 வயசு தாத்தா சொல்றார், என் பேரனுக்கு நல்ல புத்தி வரணுமேங்கிற பையனுக்குதான் வந்தாச்சே போறாதோ, பேரன் நல்லா இருக்கணும். அந்த பேரனுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நல்ல அத்துக்காரியா வந்தா போறும், நிம்மதியா போவேன் பாரு சொல்றதான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு குழந்தை பறக்கணும், அவன் நல்லா இருக்கணும். அவள் சீக்கிரமா போகுமோ, மனசுல அந்த எண்ணங்கள் இருக்க பார்த்தா, இது வேணும் அது வேணும் அது வேணும் எனக்குடையதான எண்ணங்கள் எல்லாம் மங்களமாகவே நடந்து கொண்டிருக்கணும். இப்படி இந்த எண்ணங்கள்னால என்ன ஆச்சுன்னா பயம் வரும், இதான் தப்பிதமா போயிடுமோ அது ஆயிடுமோ, இதான் காடுன்னு. காட்டுக்குள்ள இருக்கிறவனுக்கே ஒரு பயம், எங்க புலி வருமோ சிம்மம் வருமோ என்ன ஆகுமோ என்ன ஏதுன்னு தெரியல. அதே மாதிரியே நமக்கு என்ன ஆகும்னு, நாளைக்கு என்ன ஆகும்னு தெரியல. ஒரு காலத்துல ஏதோ பேங்க் உத்தியோகமோ இல்ல கவர்மெண்ட் உத்தியோகமோ பர்மனன்ட் ஆயிருப்பான்னு நினைச்சான். இப்ப என்ன நாளை காணவே போனாதான் உத்தியோகம் இருக்காங்க தெரியாது சார் அப்படிங்கிறான். இப்படி கடைசி வரைக்குமே மனசுல ஒரு கவலையோடு இருக்கக்கூடியதான நிலை வந்துருந்து பார்த்தேடா எல்லாருக்கும். இது மாதிரி காடு, அந்த காடுல பிறந்து அவர் என்ன பண்ணினாரா, உலகத்துக்கு க்ஷேமத்தை கொடுத்தார். அதே போல அந்த மனசு எனக்கூடியதான காட்டுக்குல அவருக்கு இடம் கொடுத்துடையானால் அங்கே அவர் தோணுவாரேயானால் அதான் சரவண பவஹா. காட்டுல இருந்தாலும் அங்கே தோணினாலும் என்ன ஆச்சு, அந்த காடையே சுகமாக மாத்திட்ட. அதே விதமாகவே அந்த 12 கண்கள் 6 செட்டு அதுக்காக சொன்னேன். ஒண்ணு சக்தி சிவஸ்வரூபம், சிவசக்தி சாமரசியம் அவர் பரமேஸ்வரன் அம்பாள். அவ ரெண்டு பேருடைய சக்தியும் 12 கைகளையும் 11 ஆயுதங்களை கொடுத்தாராம் பரமேஸ்வரன் அவருக்கு. அவர் ஸ்காந்த புராணம் சொல்றது 11,000 ஆயுதங்களை கொடுத்தார் அவருக்கு சுப்பிரமணிய சுவாமிக்கு. 12வது ஆயுதம் என்ன பண்றதுன்னு அம்பாளை கேட்டு அம்பாளுடைய சக்தியை முழுக்க சேர்த்து அவருக்கு அந்த வேல் எனக்கூடியதான பதார்த்தத்தை கடைசியில கொடுத்தாராம். அந்த வேல் நான் தான் அவர் ஜெயிச்சார், அதான் அந்த ரத்ன வேல் அப்படின்னு சொல்றாரு. அப்படி விசேஷமாக அந்த ஆயுதம் அது என்ன பண்றது, ஞானத்தை கொடுக்கிறது, அஞ்ஞானத்தை அழிக்கிறது, மாயையெல்லாம் அழிக்கக்கூடியதான வசக்தியான ஒரு சுரூபம். சுப்பிரமணிய சுவாமிக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அந்த வேலுக்கு மட்டுமே அந்த சக்தி. வேலை மட்டும் தெரியும், ராமனுடைய கோதண்டத்தை தனியா பூஜை பண்றீங்களா இல்லையே, பரமேஸ்வருடைய திரிசூலத்தை மட்டும் பூஜை பண்றீங்களா இல்லையே, வேறு எந்த தெய்வத்துக்கும் எதுக்கும் இல்ல, இந்த வேலுக்கு மட்டும்தான் தனியாக ஒரு பூஜை, உரித்ததான ஒரு பூஜை. காரணம் என்ன, இது இண்டிபெண்டா சுப்பிரமணிய சுவாமிக்கு என்ன சக்தி உண்டோ அத்தனை சக்தியும் அந்த ஒரு வேல்ல இருக்கான். அதனாலதான் விசேஷமாக வேலை மட்டும் வச்சு கொண்டாடுறோம். சர்ப்பதோஷங்கள் ஏதாவது இருக்கமையானால் பாம்பா அழிச்சுட்டு இருப்பா நாங்க பாம்ப, அது என்ன ஆகும், அது சர்ப்பதோஷம் உண்டாகும். சர்ப்பதோஷம் இருக்கமையானால் ஜாதகத்துல ராகு கேதுக்களத்து நடுவுல எல்லா கிரகங்களும் மாட்டிக்கும். ஒரு பக்கம் மீதி 6 வீடும் காலியா இருக்கும், இந்த 6 வீட்டுல எல்லா கிரகமும் இருந்துட்டு இருக்கும். கால சர்ப்ப தோஷம்னு பேர். இப்படி கால சர்ப்ப தோஷம்னு ஒண்ணு வந்துருதுன்னா விவாகம் ஆறது கஷ்டம், அதுக்கப்புறம் குடும்பங்கள்ல க்ஷேமம் உண்டாகாது. இதுக்கெல்லாம் என்ன பரிகாரம், சுப்பிரமணிய சுவாமியை ஆராதனை பண்றாரு. இது ஆராதனை பண்ணினா எல்லாமே ஓடி போயிடும். அப்படி இதுக்கு மேல ஒண்ணு சொல்ல போற, வியாதிகள் எல்லாம் ஓடி போயிடுமா, இங்க சுப்பிரமணிய அபஸ்மாரே அப்படின்னு சொல்ல போறோம். அப்படிப்பட்டதான ஒரு சொரூபம் இருக்கே. அப்படி தயாஸ்யந்திஷு தயைய அப்படியே பெருக்கி தள்ளக்கூடியதான 12 கண்களோட மயி ஈஷத் கடாட்ச சகிருத்பாதிதேது, மயி என்னிடத்து ஈஷத் கடாட்சா, நான் முழுக்க 12 கண்களையும் கேட்டுக்கணும், ஒரே தர என்னையே பார்த்துட்டு இருக்கணும், இன்னொருத்தர பார்க்கப்படாதுன்னு நான் சொல்லவே இல்லையே உங்களை. ஈஷத் கடாட்சா அப்படியே பார்க்கும்பொழுது ஒரு தர என்ன பாருங்க, அப்படியே என்ன உறுத்தி பார்க்க வேண்டாம், ஒரு க்ஷணம் அப்படி பாருங்க போறோம். மயி ஈஷத் கடாட்ச சகிருத்பாதிதேது, நான் 5 நிமிஷம் பார்க்கணும், 10 நிமிஷம் பார்க்கணும், 10 முறை பார்க்கணும், ஏதாவது கேட்டேன்னா சகிருத்பாதிதேது, ஒரு க்ஷணம் என் மேல விழுந்தா போறோம். பவித்தே தயாசீல காலி, ஹே தயாசீல, எல்லோருக்கும் தயையை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியதான், அதுவே ஒரு சுவாவமா இருக்கக்கூடியதான தங்களுக்கு என்ன நஷ்டம் வந்துருத்த, காணாமஹானிஹே, ஏன் இப்படி பேசுற அபிமானத்தோட பேசுற, இந்த பக்கம் அம்பாள் அந்த பக்கம் பரமேஸ்வரர் நடுவுல சோமாஸ்கந்தராக இருக்க, அந்த சோமாஸ்கந்த ஸ்வரூபம் ஒவ்வொரு கோவிலையும் இருக்கும். அது என்ன, பார்வதி பரமேஸ்வரனுடைய 2 பேருடைய ஒரு சக்தியும் நடுவுல உட்கார்ந்து இருக்கேன்னு அர்த்தம். சோமாஸ்கந்த மூர்த்தியை பார்த்து நமஸ்காரம் வணங்கிட்டு தான் வரணும் கோவிலுக்கு போகும் பொழுது. என்ன ஸ்வரூபம், பார்வதி பரமேஸ்வரனுடைய ஸ்வரூபம் ஒரு இடத்துல உருவம் எடுத்துக்கொண்டதான ஒரு ஸ்வரூபம். பரமேஸ்வரனுடைய திருஷ்டியை என்ன பண்றது, அக்னி, 3வது கண்ணு பரமேஸ்வரனுக்கு அக்னி, அதே போலயே அம்பாளுடைய கண்ணு அது சந்திரன், அந்த அக்னியும் சந்திரன் 2 சேர்ந்து இருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அது விசேஷமாக சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஸ்வரூபம். அது நமக்கு அக்னியினால என்ன பண்ணும், நம்ம மும்மலங்களை கெழிச்சு விடும். அதோட அந்த சந்திரனுடைய ஸ்வரூபம் நமக்கு ஆனந்த பெருக்கை கொடுக்கும். ஆகையால் அந்த 2 கொடுக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம். அப்படிப்பட்டதான சுப்பிரமணிய சுவாமியினுடைய ஒரு கட்டாட்சம் இந்த மேல விழுமையால் ஒண்ணும் ஹானியிலேயே விஷாலேஷோ, இது சின்னதான கண்ணு இருக்கு, அது தேடி பார்க்கணும், விசாலமா இருக்கு. கண்ணந்த தீர்கேஷு அஜஸ்ரம், இந்த கோடியிலிருந்து அந்த கோடி வரைக்கும் இருக்கிறது, எங்கேயாவது போறவங்க அது உள்ள பாப்பா இருக்க, இங்கேயும் அங்கேயும் போலாதே, அந்த விழி போலாமே. தயாஸ்யந்து அஜஸ்ரம் தயாஸ்யந்து, எப்பொழுதுமே தயைய பெருக்கி கொடுத்து கொண்டிருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் தயேங்கிறது. எதிர்பார் அவாழ்ந்த பிரதி பிரயோஜனத்தை எதிர்பாராமல் நம்ம கொடுக்கணும் எனக்கூடியதான தய எண்ணத்துக்கு தயானது. நீங்க எனக்கு ஏதாவது கொடுத்தோம்னா அப்புறம் நான் கொடுப்பேன் சொன்ன பதில, இது பிசினஸ் கான்ட்ராக்ட். எதையும் எதிர்பாராமலேயே எப்பொழுதுமே உங்களுக்கு நம்மையே பண்ணி கொண்டிருக்கணும் எனக்கூடியதான எண்ணம் எங்கே இருக்கோ அது தய. அந்த தயையானது என்ன பண்றதா, எப்படி ஒழிந்தே இருக்கு அவருக்கு தயா. 12 கண்களும் அதுல மயில் ஈசத் கட்டாட்சா என்னிடத்துல ஈசத் ஒரு சிறிது அளவு கட்டாட்சம் கொடுத்தவையான விழும்படி பணிநிலையான பொறுமே பவித்தே தயாசீல காமஹானே தயாசீலரே. உங்களுக்கு என்ன நஷ்டம் வந்திருக்க? ஒரு நஷ்டமும் இல்லையோ ஆனா நஷ்டம் இல்லாததுனால நீங்க பண்ணுங்க. எனக்கு நஷ்டம் இல்லைன்னா நான் பண்ணணுமா? லாபம் இருந்தா பண்ணுவேன், நஷ்டம் இல்லைங்கிறது வந்து அபாவம் தான், அதனால நான் பண்ணணுங்கிறல. அதனாலதான் தயாசீலான். எப்பொழுதுமே தயையோடு இருக்கக்கூடியவர். என்னிடத்திலிருந்து எதையும் எதிர்பாராமல் இன்னொருத்தருக்கு சௌக்கியத்தை கொடுக்கணும் எனக்குடையதான எண்ணம் உள்ளவர். நீங்க என்ன பாருங்க, இந்த பாத்திரத்தினால உங்களுக்கு நஷ்டம் இல்ல, உங்களுக்கு நஷ்டம் இல்ல, எனக்கு லாபம் உண்டு, பரம லாபம் உண்டு, உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம் உண்டு, இந்த பக்தனை உத்தரணம் பண்ணக்கூடியதான ஒரு நிலையும் உண்டு, ஆகையால் இத நீங்க கொடுங்க அப்படின்னு விசேஷமாக சொன்ன. இப்படி இன்னைக்கு மூன்று ஸ்லோகங்களும் அந்த சுப்பிரமணிய சுவாமியிலேயே ஒரு திருமுக மண்டலத்தை பத்தி விஜயிருக்கு. அடுத்ததாக ஒரு ஸ்லோகத்துல என்ன சொன்னார், சாதாரணமாக இல்லறத்துல குழந்தை பிறந்திருக்க, அம்மா மடியில குழந்தை உட்கார்ந்துட்டு இருக்க, அப்பா அதை கூப்பிடுற, கூக்கும் பொழுது என்ன பண்றாருன்னா, இந்த குழந்தை தாவி அம்மா மடியிலிருந்து அப்பா மடிக்கு போறது. அது போகக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம் இருக்கு பார்த்தல, அது ரொம்ப எல்லோருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கு, முக்கியமாக ஸ்திரீகளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது. எப்பொழுதுமே குழந்தை கண்டா இஷ்டம் தான், இருந்தாலும் அந்த குழந்தைய ஆட்டுக்காரர் பாத்துக்கிறாருன்னா அது ஒரு இஷ்டம். விவகாரம் என்னன்னு அவருக்கும் வேலை வருது, அதுக்காக அதோட மட்டும் இல்ல, அந்த குழந்தை தாவி அங்கே போறது பத்தியில அது அவளுக்கு ரொம்ப சந்தோஷம். குழந்தை நம்ம கிட்ட வருதுன்னு அப்பாவுக்கும் சந்தோஷம், அந்த குழந்தைக்கும் ஒரு இடத்துல இல்லாம மாறி மாறி வருதுல ஒரு சந்தோஷம். இப்படிப்பட்டதான எல்லோருக்கும் ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருக்க, அந்த சூழ்நிலையை எடுத்து நமக்கு போட்டோ மாதிரி கொடுக்கிறார். சுத்தா அங்கோத்பவோ மேத்ரமீசே ஜாரியேஜ்ய நமோ மஸ்தேபியமஸ்தலுண்டலீரத்தண்டபாஜீத்தவாதாத்தரேஷோனோ அப்படின்னு அந்த குழந்தை அம்மா மணியிலிருந்து அப்பா மணியில தாய் வரக்கூடியதான ஒரு பாகம் இருக்கு பத்தில, அதுல இருக்கக்கூடியதான அம்சம் அடுத்த மூணு ஸ்லோகத்துல சொல்ற. இதுக்கு சாதாரணமா மேலோட அர்த்தம் இல்லாமல் ரகசிய அர்த்தங்கள்லாம் இருக்கு. இத நாளைக்கு